நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுடைய சனிக்கிழமை சத்சங்கம் கேள்விகளுக்கு பதில் காண்கும் சத்த சத்சங்கமாக அமைகின்றது. சில கேள்விகள் வந்திருக்கின்றன. இரண்டு கேள்வி பழைய சத்சங்கங்களில் வினாவிடையில் வந்த கேள்விகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கப் போகின்றோம். அதை விட இரண்டு கேள்விகளும் வந்திருக்கின்றது. முதலாவது கேள்வி அந்த பல்கலைக்கழக மாணவியிடமிருந்து தான். அது ஒரு செயல்முறையிலான கேள்வியை அந்த பிள்ளை முன்வைத்திருக்கின்றது. அது என்ன கேள்வி என்றால், நாங்கள் செயல் செய்கின்றோம் அங்கள், அந்த செயலினால்தான் அந்த செயலுக்கு விளைவுகள் கிடைக்கின்றன. அது என்னுடைய பாடசாலை வாழ்க்கையில் நான் பார்க்கின்றேன். நாங்கள் செய்யும் எல்லா செயல்களுக்கும் விளைவு உண்டு. அதன்படி தான் நான் படித்து கொண்டு போகின்றேன். என்னுடைய படிப்பிலையும் கவனம் செலுத்தி படித்தால் நல்ல விளைவும், கவனம் இல்லாது படித்தால் விளைவு மாறியும் கிடைக்கின்றது. அதே விடயத்தை வாழ்க்கையில் சிந்திக்கின்றேன். அங்கேயும் அதுதான் நடைபெறுகின்றது. ஆனால் நாங்கள் இவற்றையெல்லாம் படிக்கின்றோம் புத்தகத்தில் என்பது எங்களுக்கு தெரிகின்றது. அது விஞ்ஞான முறையானது, அதாவது அஞ்ஞான முறை கல்விகள். அது எங்களுக்கு தேவை எங்களுடைய வாழ்க்கைக்கு, இந்த உலகியல் வாழ்க்கைக்கு. ஆனால் ஆன்மீக கல்வி தேவை எங்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதற்கென்று நீங்கள் கூறுகின்றபடியால்தான் நான் அது சிறிதளவு ஆர்வம் காட்டி கொண்டு வந்தேன். இப்போதுதான் தெரிகின்றது. நாங்கள் படிக்கும் கல்வி புறத்திற்கும் ஆன்மீக கல்வி அகத்திற்கும் என்ற விடயம் எனக்கு என்னுடைய சிந்தையில் இப்போது படுகின்றது. அதேபோல் நீங்கள் கிரியா யோகத்தில் சொல்லியிருக்கின்றீர்கள், தீட்சை தரும்போது நீங்கள் இந்த தீட்சை பயிற்சியை ஏன் நாங்கள் ஏன் செய்ய வேண்டும் என்று நான் அந்த வகுப்பிலிருந்து அந்த நேரம் எனக்கு 16 வயதில் கேட்டபோது நீங்கள் சொல்லி சொன்னீர்கள் எல்லோருக்கும், இது கூடுதலாக அக உடலுக்கான பயிற்சி அம்மா, இது எல்லோரும் செய்ய வேண்டியது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாங்கள் எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்வதற்கென்ற உதாரணத்தை எப்போதும் சொல்கின்றீர்கள். உங்களுடைய தீட்சையிலும் சரி, சாதாரண சத்சங்கங்களிலும் சரி, நாங்கள் கொண்டு வந்த அகப்புற உடல்களில் நாங்கள் அக உடல் ஒன்றுதான், சூட்சும தேகம் ஒன்றுதான் எங்களுடன் பயணிக்கின்றது, எங்களுடைய உயிருடன் பயணிக்கின்றது, மற்றைய உடல் கலட்டப்பட்டு விடுகின்றது என்று சொல்லியிருக்கின்றீர்கள். அந்த நேரம் என்னுடைய வயது குறைவாக இருந்ததால் எனக்கு அதற்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போது இந்த சைவ சித்தாந்த வகுப்பை கேட்டுக்கொண்டு போகும்போது அதன் உள் விளக்கத்தை பிடித்து கொண்டேன் அங்கிள் என்று சொல்கின்றார் அந்த பிள்ளை. ஆகவே நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்வது தனியே இந்த உலகியலில் இருந்து எங்களுக்கு எங்களுடைய இன்ப அதாவது இச்சைக்காக வாழ்ந்து எங்களுடைய வாழ்வை முடித்து திரும்பவும் பிறக்கின்றோம் என்பது புரிகின்றது. ஆனால் அதில் ஏன் அப்படியெல்லாம் இருந்து வாழணும், அடுத்த வாழ்வு என்னென்று நீங்கள் சொன்ன முறையில் சிந்தித்து பார்த்தபோது நாங்கள் இதையே தான் திருப்பி திருப்பி செய்யப் போகின்றோம் என்ற உணர்வு இப்போது வந்திருக்கின்றது. அதை எங்களுடைய கல்வியில் நான் பார்க்கின்றேன். சரி, இந்த பிறப்பில் பிறந்தேன், படித்தேன், பல்கலைக்கழகம் சென்றேன், கஷ்டப்படுத்து படிக்கின்றேன், வேலை கிடைக்கின்றது, வாழ்கின்றேன், ஒரு நிலையில் உடலை தொடர்கின்றேன், திரும்ப என்ன நடக்கப் போகின்றது? மீண்டும் அதே உடல்தான் கிடைக்கப் போகின்றது. மீண்டும் ஏதோ ஒரு இடத்தில் வாழப்போகின்றேன், ஏதோ ஒரு மதத்தில் வாழப்போகின்றேன், ஏதோ ஒரு இனத்தில் வாழப்போகின்றேன் என்றெல்லாம் சொன்னது இப்போது ஞாபகம் வருகின்றது. ஆகவே இது ரிப்பீட்டட் ஆக்ஷன் என்று அவர் ஆங்கிலத்தில் சொல்கின்றார். ஆகவே இதிலிருந்து விலத்துவதற்கு நீங்கள் சொன்னது வழி, பாபாஜியின் கிரியா யோகா வழி சரியான வழி என்று இப்போது தென்படுகின்றது. அதை உங்களுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். என்னுடைய அறிவு திறனில் பட்டது உண்மையா என்பது அந்த பிள்ளையின் கேள்வி. இது ஒரு பெரிய வசனம் அது என்னுடன் பேசியது. நிச்சயமாக அந்த பிள்ளை சொன்னது உண்மை. எங்களுடைய வாழ்க்கை ரிப்பீட்டட் லைஃப், ஒன்றே ஒரே மாதிரி வந்து ஒரே மாதிரி பிறந்து ஒரே மாதிரி வளர்ந்து ஒரே பருவங்களை அடைந்து ஒரே விடயங்களை செய்து வயது முதிர்ந்து நோய்வாய்ப்பட்டோ அல்லது வயது முதிர்ந்த நிலையிலோ உடலை உதறுகின்றோம். இது எல்லாம் எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் காலத்துக்குட்பட்டதம்மா. காலம் நியதியை வைத்துத்தான் எங்களுடைய உடல்களில் எங்களுடைய ஆன்மாக்கள் வாழ்கின்றன. ஆகவே அது இறைவனால் கொடுக்கப்பட்டது. நீங்கள் சொன்னது முழுக்க முழுக்க உங்களுடைய உணர்வு நிலைக்கு வந்த விடயம்தான் உண்மை. அது சிலருக்கு ஒரு சீக்கிரம் வந்துவிடும், சிலருக்கு இறப்புக்கு போகும்போது வரும், சிலருக்கு அடுத்த பிறப்பில்தான் வரும். ஏதோ உங்களுக்கு இந்த வயதில் அந்த சிந்தனை தொட்டது மிகவும் அற்புதம். ஆனால் அது பயப்பட வேண்டியதற்கு ஒன்றுமே இல்லை அம்மா. நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தான் போகின்றீர்கள். பாபாஜி சொல்லி இருக்கின்றார், குடும்பத்தில் இருந்து கொண்டே அல்லது உங்களுடைய உலகியலில் இருந்து கொண்டுதான் இந்த கிரியா யோகம் செய்ய வேண்டும். அதிலிருந்து தான் நீங்கள் இதை வெல்ல வேண்டும். இதிலிருந்து தான் நீங்கள் உங்களுடைய அடுத்த நிலையை பெற வேண்டும். அதற்குத்தான் உறுதுணையாக இருப்பேன் என்று வார்த்தைக்கு வார்த்தை அவருடைய புத்தகத்தில் கொடுக்கின்றார். ஆகவே நீங்கள் எல்லோரும் பாபாஜியின் அன்பு குழந்தைகள். உங்களை அவர் தாய் போல் ஏற்றிச் செல்கின்றார். நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய பயிற்சி. அவருடைய பயிற்சியில் சொல்லப்பட்டது போல இந்த சூட்சும தேகம்தான் உங்களுடைய உயிருடன் பயணிக்கின்றது என்பது அவர் சொன்னது மாத்திரமல்ல, இந்த கிரியா யோகமே சைவ சித்தாந்த சிவ யோகத்திலிருந்து வந்த யோகம் என்று படித்து விட்டோம். அங்கு சொல்லப்படும் விடயமும் சைவ சித்தாந்தத்தில் இதுதான். இந்த உடல்களை பற்றி நாங்கள் மீண்டும் ஒருமுறை ஒரு வகுப்பில் கிரியா யோகமும் சிவயோகமும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் விரிவாக பார்ப்போம். ஆனால் அதுதான் அம்மா உண்மை. உங்களுடன் செல்லப்போவது உங்களுடைய சூட்சும தேகத்தில் இருப்பவையே தவிர தூல தேகத்தில் இருப்பவை அல்ல. சூட்சும தேகம் என்றாலும் நாங்கள் விரிவாக சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். அது 6-5 வகைப்படும் என்று அவற்றை பற்றி விரிவாக நான் இன்னொரு வகுப்பில் உங்களுக்கு எல்லோருக்கும் விளங்கப்படுத்துவேன். ஆகவே சுருக்கமாக சொன்னால் அதுதான் உண்மை. ஆகவே அந்த உடலுக்கு நாங்கள் என்ன செய்தோம் என்று கேட்கும் போதுதான் இந்த கிரியா யோக யுக்தி எங்களுக்கு கிடைத்தது எவ்வளவு பெரிய விடயம் என்று எங்களுக்கு தெரிய வருகின்றது. இதை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன், நீங்களும் கேட்கின்றீர்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து. ஆகவே அதை செய்துதான் நாங்கள் எங்களுடைய அக உடம்பு அதாவது அகத்திற்குள் செல்வதற்குரிய வழியையும் பெறுகின்றோம். அந்த சூட்சும உடல்களில் இருப்பவற்றை ஆக்டிவேஷன் என்று சொல்லுவோம், அதை ஊக்குவிக்கின்றோம். அந்த ஊக்குவிப்பால் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை சாதனையில் நாங்கள் மேல் நோக்கி கொண்டு செல்கின்றோம் என்பதுதான் பாபாஜியின் கிரியா யோகத்தின் சூட்சுமம். ஆகவே இந்த செயல்முறை பயிற்சி மிகவும் முக்கியமானது அம்மா. நீங்கள் படிப்பித்துக் கொண்டிருந்தாலும் அதுதான் அந்த 30 நிமிட பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நீங்களும் செய்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரிகின்றது. அப்படி நீங்கள் பாபாஜியுடன் ஒன்றி இருப்பதால் தான் இப்படியான சிந்தனைகள் இப்போது உங்களுடைய மனதில் வந்து போகின்றது. ஆனால் நீங்கள் சொன்னதை வைத்து இன்னொன்று சொல்லுகின்றேன். பேராசிரியர் சொல்லி இருக்கின்றார் ஒரு இடத்தில், விளைவு அதாவது எங்களுடைய செயல்தான் விளைவு, விளைவுதான் செயல் என்று தான் சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். நாங்கள் செய்யும் செயல்களால் தான் எல்லா விளைவுகளும் ஏற்படுகின்றன. அது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம். அந்த இன்பமான இன்பம் துன்பங்களில் இருந்து தான் திரும்பவும் செயல்கள் வருகின்றன. எங்களுடைய உடல் எடுத்தவுடன் நாங்கள் இறைவன் எங்களை செயல்பட வைக்கின்றார். வைக்கும் போது அந்த செயல்கள் வருகின்றன. அந்த செயல்கள் மூலம் மீண்டும் நாங்கள் இன்ப துன்பங்களை எடுக்கின்றோம். அதன் மூலம் வினைகளை எடுக்கின்றோம், மீண்டும் பிறக்கின்றோம், மீண்டும் வினைகளை எடுக்கின்றோம், பிறக்கின்றோம். ஆகவே இந்த வகையான சுழற்சியை நாங்கள் எங்கு நிற்பாட்டலாம் என்று பார்த்தால், நாங்கள் உள்நோக்கி போக வேண்டும், விழிப்புணர்வு அடைய வேண்டும். சூட்சும தேகத்துக்குரிய பயிற்சிகளை செய்து ஒவ்வொரு உடம்பை விட்டு இன்னொரு உடலுக்குள் போகும்போது நாங்கள் எங்களுடைய நிலையை உயர்த்தி கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் முக்கியமான சொல்லு இங்கே. அதை நாங்கள் புற உலகில் செய்யும் விடயங்களை வைத்து அடுத்தடுத்த உடல்களில் நாங்கள் அதை உயர்த்த முடியாது. இதுதான் மாயா. ஆகவே அக உடலில் நாங்கள் சென்று எந்த விஷயத்தை செய்தாலும்தான் அந்த விடயத்தை நாங்கள் மற்றைய உடல்களில் எங்களுடைய எதிர்கால உடல்களை நாங்கள் எடுக்கும் போது ஒவ்வொரு பிறப்பிலிருந்து நாங்கள் ஒடுங்கும் போதும் அந்த அக உடலுக்குரிய பயிற்சிகள் என்ன செய்கின்றீர்களோ அந்த பயிற்சி தான் உங்களுக்கு ஒவ்வொரு உடலிலும் வந்து உங்களுடைய நிலையை உயர்த்தப் போகின்றதே தவிர, நீங்கள் புற உலகில் சம்பாதிக்கும் காசு அல்ல, பணம் அல்ல, நிலம் அல்ல, வீடு அல்ல, உறவினர் அல்ல, உலகத்தில் இருக்கும் மற்றைய பொருட்கள் அல்ல. ஆகவேதான் சைவ சித்தாந்தத்தில் அது மாயா பொருட்கள் என்று சுருக்கமாக சொல்லப்படுகின்றன. அந்த பொருட்கள் எல்லாம் இறைவன் தந்ததும் எங்களுடைய வினைகளை, எங்களுடைய செயல்களை, வினைகளை அகற்றுவதற்கு, செயலாற்றுவதற்கு தரப்பட்டது என்று படித்திருக்கின்றோம். ஆனால் அதை நாங்கள் அறிவுத்திறன் வரையில் எடுக்கும் போது அதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக இருக்கின்றது, ஆனால் போயும் அதைத்தான் செய்கின்றோம் என்றதற்கு எங்களுடைய பேராசிரியர் அருமையான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கின்றார். அந்த செயலை நோக்கி அது என்ன விளக்கம் என்றால், ஒரு நாய், இந்த உலகத்தில் நாய் மாத்திரம்தானாம் ஒரு பிராணி. தான் சாப்பிட்டவுடன் அதிகமாக சாப்பிட்டு விட்டால் அதை கக்குமா? அதை நான் பார்த்திருக்கின்றேன் என்னுடைய ஊரில். அதை கக்கிவிட்டு சிறிது நேரத்தின் பின் அதை திரும்பவும் சாப்பிடுமா? அது அந்த நாய்க்குரிய குணம். ஆகவே நாங்கள் மனிதர்களாகிய நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், இந்த அகர் சிந்தனையை எடுக்க விரும்பாமல் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு சிந்திப்போமாக இருந்தால், இந்த நாயின் குணம்தான் எங்களுக்கும் என்றதை மறக்கக்கூடாது என்று பேராசிரியர் சொன்னார். நாய் நல்லதென்று நாங்கள் பார்த்தாலும் இந்த விஷயத்தை சொல்லும் போதே பலருக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு மனதில் ஒரு அருவருப்பு. என்னடா சாப்பிட்டதை கக்கி போட்டு திரும்ப அதையே சாப்பிடுதே என்றோனே உங்களுக்கு அந்த உணர்வு நிலைக்கு நீங்கள் போவீர்கள், போகாமல் இருக்க முடியாது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையையே நாங்கள் அப்படித்தான் நாசம் செய்கின்றோம் என்று நினைத்து பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் இதிலிருந்து சிறிது சிறிதாக வெளிவருவதற்கு ஒரு உத்தியாக அமையும் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை என்று பேராசிரியர் அந்த இடத்தில் அந்த உதாரணத்தை சொன்னது. இந்த இடத்தில் அதை பொறுத்து வைக்கின்றேன். ஆகவே இந்த பிள்ளை கேட்ட கேள்விக்கு நீங்கள் நினைத்தது சரியம்மா, இதுதான் எங்களுடைய வாழ்க்கை சக்கரம். ஆகவே அந்த சக்கரத்திலிருந்து நாங்கள் வெளியேற வேண்டுமென்றால் இந்த பிறப்பில் இல்லை, எந்த பிறப்பிலும் வெளியேறத்தான் வேண்டும். அதற்கு உரிய முயற்சியை நாங்கள் இந்த உடலிலேயே தொடங்க வேண்டும். அதற்கு அகப்பயிற்சி முக்கியமானது, புறப்பயிற்சி நிச்சயமாக தேவை. ஏனென்றால் புறத்திலிருந்து வருபவற்றை தவிர்த்து கொண்டு போனால்தான் அகப்பயிற்சியில் நீங்கள் உங்களுடைய மனதை குவிக்கலாம். ஆகவே அகப்பாய்ச்சியை தேவையில்லை என்று முற்றாக விட்டு விடாது. புறப்பயிற்சியில் மாத்திரம் இருக்காது. புறப்பயிற்சி என்றால் அது சரியையாக இருக்கலாம், கிரியையாக இருக்கலாம், கடவுள் வணக்கங்களாக இருக்கலாம், அதில் மாத்திரம் நின்றுவிடாது. உங்களுடைய சூட்சும உடலுக்கான பயிற்சி அதுதான். யோகத்தில் கூறப்பட்ட கிரியா யோகத்தில் கூறப்பட்ட முக்கியமான பயிற்சிகள், அவற்றிற்கும் ஒரு சிறிய இடம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளையில் 30 நிமிடம் கொடுத்து அதை செய்யுங்கள். அதனால் உங்களுக்கு போக அடுத்தடுத்த உடல்களில் நீங்கள் உங்களுடைய அதியுயர் நிலையை அடையலாம் என்று சொல்லி இந்த பிள்ளையின் சிந்தனையை வைத்து இவ்வளவு தூரம் உங்களை கூட்டிச் சென்றேன். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ. அது ஒரு புது கேள்வி வந்தது இன்று. அந்த பிள்ளை தொடர்ச்சியாக இப்போது கேள்விகளை முன்வைக்கின்றார். அடுத்த கேள்வி, கடந்த வகுப்பில் வந்த கேள்வி, பலரும் இணைப்பிலிருந்து விடுவித்த பெண், அது என்னவென்றால், அது ஒரு நண்பரிடமிருந்து வந்தது. அது என்னவென்றால், சமயங்களை பற்றியது. ஏனென்றால் போன புதன்கிழமை வகுப்பில் நாங்கள் பாபாஜியின் புத்தகத்தை வாசிக்கும் போது, பாபாஜியின் புத்தகத்தில் பாபாஜி சமயங்கள் எல்லாம் ஒன்று, பாபாஜியின் கிரியாயோகத்தில் சமயம் இல்லை என்று கூறிய சொற்றொடர் ஒன்று வந்ததை எடுத்து ஒரு நண்பர் அந்த கேள்வியை போட்டிருந்தார். இந்த சமயங்கள் எல்லாம் பல இருக்கின்றன, ஆகவே அதில் முழு முதல் சமயம் என்பது சைவ சமயம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே மற்ற சமயங்கள் எல்லாம் இதிலிருந்து தோன்றியதா இல்லையா என்றது அந்த நண்பருடைய கேள்வி. இதை இந்த சத்சங்கத்தில் மற்ற எல்லோருக்கும் அது போய் சேர வேண்டும் என்றதற்காக மீண்டும் அந்த கேள்வியை ஒரு முறை எடுத்து பதிலை காண்போம். இதற்கு சைவ சித்தாந்தத்தில் மிக அருமையான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது மெய்கண்ட தேவரால் என்று பேராசிரியர் ஒருடத்தில் குறிப்பு தந்திருக்கின்றார். அதாவது, இந்த சைவ சமயத்தையும் மற்றைய சமயங்களையும் அவர் 4 வட்டங்கள் போட்டு அதை விளக்கப்படுத்தி இருக்கின்றார் பேராசிரியர். அதாவது, சைவ சமயம் என்பது மையத்தில் இருக்கும் சமயம். அது உலகத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். அந்த விடயத்தில் சைவ சமயம் மையத்தில் இருக்கும்போது அதை சுற்றி 4 வட்டங்கள் போடுவீர்களாக இருந்தால், 1வது வட்டம் அகசமயம் என்று போட்டார்கள் பேராசிரியர்கள். 2வது வட்டம் அகப்புற சமயம் என்று போட்டார்கள். 3வது வட்டம் வெளியால் புற சமயம் என்று போட்டார்கள். 4வது வட்டம் புறப்புற சமயம் என்று போட்டார்கள். ஆகவே இந்த 4 வட்டங்களும் அந்த மையத்தை ஒரே அடி மையத்தை வைத்து 4 வட்டங்கள் வரையப்பட்டன. அந்த மையத்தில் இருப்பது சைவ சமயம். ஆகவே இந்த 4 வட்டங்களிலும் பல சமயங்கள் இருக்கின்றன. அது எவ்வளவு தூரத்தில் சைவத்திலிருந்து இருக்கின்றது என்பது இந்த அவர்களுடைய வரையறையின் பேரில் அந்த சமயங்களை அதில் வகுத்திருக்கின்றார்கள். அகசமயம் என்று இருப்பது சைவ சமயத்துக்கு மிகவும் கிட்ட இருப்பது, புறசமயம் என்றிருப்பது அதற்கு அடுத்தது, அகப்புற சமயம் என்றிருப்பது அதுக்கு அடுத்தது புறசமயம், தென் கடைசி ஓபிட் புறப்புற சமயம். ஆகவே இந்த சமயங்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை தான். இதிலிருந்து அது தோன்றிச்சுதா அல்லது அதிலிருந்து இது தோன்றிச்சுதா என்பது அந்த விளக்கங்கள் அந்த விடயங்கள் எல்லாம் சார்பற்றது என்பதைத்தான் பாபாஜி உறுதியாக கூறுகின்றார். தன்னுடைய கிரியா யோகத்தில் சமயம் இல்லை, சமய சம்பந்தமானது அல்ல. ஆனால் இந்த சமய சம்பந்தமானதா இல்லையா என்பது இந்த உலகியலில் ஒரு கேள்வி. இது முக்கியமான கேள்வி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமயத்திலிருந்து வரும் போதும் அது என்னென்று, அந்த சமயம் மாத்திரம்தான் ஆதி சமயம் என்றோ ஓ முழு முதல் சமயம் என்றோ சொல்கின்றீர்கள் என்ற விவாதங்கள் வரலாம். ஆனால் நாங்கள் அந்த விவாதங்களுக்குள் போகாமல் பாபாஜியின் கூற்றுப்படியும் எங்களுடைய புறசந்தான குறவர்கள் சொன்ன வாக்கியத்தை பேராசிரியர் சொன்ன விதப்படியும் பார்த்தால், எல்லா சமயங்களும் ஒரு சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் எப்படி அமைந்து சுற்றி கொண்டிருக்கின்றனவோ அந்த பூரண சூரியனை, அதே போல் சைவ சமயத்தை சுற்றி கொண்டு எல்லா சமயங்களும் இருக்கின்றது. அதற்குரிய காரணம், இது மூல சமயம் என்று பல விதங்களில் விஞ்ஞான பூர்வமாகவும் ஆன்மீக பூர்வமாகவும் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவ்வளவுதான் எங்களுக்கு தெரிய வேண்டியது. ஆனால் எங்களுக்கு தெரிய வேண்டிய அரிய விடயம் என்னவென்றால், நாங்கள் இந்த உடலில் அந்த சமயத்தில் வந்து பிறந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த வட்டங்களிலும் இருந்திருப்போம். பழைய பிறப்புகளில் இப்போது இந்த வட்டத்தில் இருக்கின்றோம். அதை பொறுத்தவரையில் நாங்கள் கொடுத்து வைத்திருக்கின்றோம். ஆகவே எங்களுக்கு மேலதிக ஆராய்ச்சி தேவையில்லை. நாங்கள் கிடைத்ததை, அந்த சைவ சமயத்தில் பிறந்திருப்பதை, அந்த சைவ சமயத்துக்கு ஆதியாக இருக்கும் சைவ சித்தாந்தத்தை கிடைத்திருப்பதை, அதுவும் பாபாஜி அருள் மூலம் இப்போது கிடைத்து கொண்டிருப்பதை நாங்கள் பாவித்து எங்களுடைய சாதனையை நாங்கள் செய்ய வேண்டும், அகத்தை நோக்கி செல்ல வேண்டும். இந்த சைவ சித்தாந்தத்தில் தந்திருக்கப்பட்ட கருத்துக்களை வச்சு வாழ்க்கை எப்படி நடக்கின்றது என்பதை உணர வேண்டும். அந்த வாழ்க்கையை முழுமையாக, அந்த நடைமுறையை உணர்ந்தால்தான் உங்களுடைய சாதனையை நீங்கள் உணரலாம். அந்த சாதனையை உணர்ந்தால்தான் சாதனையில் நீங்கள் வெற்றி பெறலாம். ஆகவே அவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சமயங்களில் வேறுபாடு இல்லை, எல்லா சமயங்களும் ஒன்று. எங்கு வேறு ஒரு சமயத்தில் இருப்பவர் இந்த சைவ சமயத்தை நோக்கி இன்னொரு உடலில் வந்தே தீருவார். ஏனென்றால் இறுதியான பயணம் சைவ சமயத்து அடிப்படை கருத்திலேயே அமைந்திருப்பதால் அந்த விடயத்தையும் அந்த ஆன்மா செய்துதான் தன்னுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடையும் என்பது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. நன்றி. அதை மீண்டும் விளக்கத்திற்கு கொண்டு வந்தோம் என்று. மற்றது, இன்னொரு கேள்வி வந்திருக்கின்றது. அதாவது, கிரியா யோகத்தில் பல குருமார்கள் இருக்கின்றார்கள், பல மார்க்கங்கள் இருக்கின்றன. ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் இப்போது படித்து கொண்டிருக்கும் யோகத்திலிருந்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று அந்த அன்பருடைய கேள்வி. ஆகவே இவற்றை பற்றிய சிறிய விளக்கம் வேண்டும். ஏனென்றால் எது சரி எது பிழை என்று எப்படி நாங்கள் கண்டுகொள்வது என்பது அந்த கேள்வி. அதற்கு முந்தி யோகி ராமையா அவர்கள் தன்னுடைய சத்சங்கத்தில் கொடுத்த ஒரு உதாரணத்தை நான் பெரும்பாலும் பல வருடங்களாக கொடுத்து கொண்டு வந்தேன். அதில் அவர் என்ன சொல்கின்றார் என்றால், இந்த கிரியா யோகா பயணம், கிரியா யோகத்தில் பல குருமார்கள் பல மார்க்கமான கிரியா யோகங்கள் உண்டு. அது நாலு மார்க்கம் என்றும் நாங்கள் விரிவாக பல விடயங்களில் பார்த்திருக்கின்றோம். அதற்கு நான் செல்லவில்லை. நான்கு மார்க்கங்கள், நான்கு தடவை பாபாஜி இந்த உலகத்திற்கு வந்து இந்த கிரியா யோகத்தை நான்கு விடயங்களுக்காக போதித்திருக்கின்றார். ஆகவே அந்த நான்கு மார்க்கங்களை மாத்திரம் நாலு என்பதை எடுத்து வைத்து பேசுவோம். அந்த நான்கு மார்க்கங்கள் கூட யோகியார் விளங்கப்படுத்தும் போது அதில் அவர் நான்கு மார்க்கங்களை வைத்து விளங்கப்படுத்தவில்லை. அவருடைய சைவ சித்தாந்தத்தில் அவர் விளங்கப்படுத்தியது. பல குருமார்கள் இதை படிப்பிக்கும் போது அந்த குருமார்களை நாங்கள் ஒரு பஸ்ஸில் பிரயாணம் செய்யும் போது நாங்கள் டிக்கெட் வேண்டும், ஒரு கண்டக்டராக நினைக்க வேண்டும் என்றும், அந்த பஸ் தான் கிரியா பஸ் என்றும், அதை வொயேஜர் என்று தான் சொல்லி இருக்கின்றார். அமெரிக்காவில் இருக்கும்போது அந்த சத்சங்கத்தில் இந்த உதாரணம் கொடுக்கப்பட்டது. அந்த வொயேஜர் பஸ்ஸில் சாரதியாக இருப்பவர் பாபாஜி. ஆகவே அந்த பஸ்ஸுக்குள் ஏறுவதற்கு நீங்கள் எந்த இடத்திலும் எந்த ஸ்டேஷனிலும் எந்த கண்ட்ராக்டரிடமும் டிக்கெட் பெற்று அந்த பஸ்ஸுக்குள் ஏறிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் போகும் இலக்கை நோக்கி அந்த பஸ் செல்கின்றது. அது என்ன இலக்கோ நீங்கள் ஏறிவிட்டீர்கள் அதை விரும்பி. ஆனால் அதில் ஏறியவுடன் உங்களுடைய பிரயாணம் பாபாஜியின் கையில் தான் இருக்கின்றதே தவிர உங்களுக்கு டிக்கெட் தந்த ஏஜென்டிடம் இல்லை. அவர்கள் டிக்கெட் பெற்றதால் நீங்கள் அந்த பாபாஜியின் பஸ்ஸில் ஏறிவிட்டீர்கள். ஆகவே முழுக்க முழுக்க அது பாபாஜியினால் தான் செலுத்தப்படுகின்றது. ஆகவே நீங்கள் அந்த பஸ்ஸுக்குள் இருந்து ஏறிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் பாபாஜியை பின்பற்றி கொள்ளுங்கள். பாபாஜி தான் உங்களை உத்தரவாதத்துடன் கொண்டு செல்கின்றார். ஆகவே அந்த கண்டக்டர் மார்களுக்கு அதற்கு பிறகு ஒரு விதமான வேலையும் உங்களுடைய தொடர்புக்கு தேவையில்லை அந்த பஸ்ஸில் ஏறுவதற்கு. ஏனென்றால் பாபாஜியிடம் அவர் உங்களை ஏற்றிவிட்டார். அந்த இடத்தில்தான் உலகியலில் நாங்கள் தவறுகின்றோம் சில வேளைகளில். ஏனென்றால் நீங்கள் ஒரு மார்க்கத்தில் ஒரு குருவிடம் தீட்சை பெற்று அந்த பாபாஜியின் பஸ்ஸில் ஏறி கிரியா யோகத்தில் பயணம் செய்கின்றீர்கள். போகிற வழியில் உங்களை ஏற்றிய ஆசிரியர் குருமார் பற்றிய தவறான தகவல்கள் நீங்கள் கேள்விப்படுகின்றீர்கள். அது உண்மையோ பொய்யோ அது வேறு விடயம். அதை கேள்விப்பட்டவுடன் நான் வந்த வழி சரியா இல்லையா என்று அந்த பஸ்ஸில் இருந்து பஸ்ஸோட ஓட குதிக்க பார்க்கின்றீர்கள், குதிக்க பார்க்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் வந்த வழி பிழையோ தெரியாது. குதித்து இன்னொரு கிரியா யோகா குருவிடம் பயின்று பாபாஜியை பிடிப்போம் என்று அந்த செயல் எப்படி இருக்கின்றது? நீங்கள் பஸ்ஸில் ஏறிவிட்டீர்கள், பாபாஜி தான் உங்களுக்கு சாரதி, அவர் ஓடிக்கொண்டு போகும்போது ஓடும் பஸ்ஸில் இருந்து பாபாஜி தான் சாரதி என்ற உண்மையை உணராததால் நீங்கள் அதிலிருந்து தப்பிக்க யோசிக்கின்றீர்கள். தப்பித்துவிட்டு இன்னொரு குருமாரின் உதவியுடன் திரும்பவும் வர இருக்கின்றீர்கள். ஆகவே உங்களுடைய காலம் செலவாகின்றது. ஆகவே இந்த கிரியா யோகா பயணத்தில் உங்களுக்கு தீட்சை கிடைத்து, உங்களுக்கு அந்த விடயங்கள் கிடைத்து, நீங்கள் பயணிக்கத் தொடங்கிய முதல் நாளிலிருந்தே நீங்கள் பின்பற்ற வேண்டியது சத்குரு கிரியா பாபாஜியையே தவிர உங்களுக்கு வித்யா குருவாகவோ ஆசிரியராகவோ குருவாகவோ இருந்து இந்த விடயத்தை சொல்லித் தந்தவரை அல்ல. அதை நீங்கள் எல்லா சாதகர்களும் முழுமையாக உணர வேண்டும். அதை உணர்ந்து விட்டீர்கள் என்றால் இந்த தவறு, இப்படியான தவறான விடயங்கள் உங்களுடைய மனதில் மீண்டும் வராது. உலகியல் மக்களைப் போல அது ஜோகி ராமையா அவர்கள் கொடுத்த உதாரணம். ஆனால் எனக்கு இன்னொரு சிந்தனை ஓட்டத்தில் இன்னொரு உதாரணமும் அதை உங்களை இன்னும் அதில் ஐக்கியப்படுத்துவதற்கு யோசித்தேன் கடந்த வகுப்பில். அது என்ன உதாரணம் என்றால், ஒரு குடையை பற்றிய ஞாபகம் பாபாஜியினால் கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அது என்னுடைய சிந்தையிலேயே இல்லாத விடயம் ஒன்று. ஒரு குடையை பார்த்தீர்கள் என்றால் அதுக்கு 4-5 கம்பிகள் இருக்கும். அந்த குடையை விரிப்பதற்கு அந்த குடையை விரித்தீர்கள் என்றால் குடையின் மேல் நுனியில் ஒரு 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 எல்லாம் கம்பிகளும் சேரும் ஒரு மையம் இருக்கின்றது. அதை நான் உதாரணத்துக்கு எடுத்தேன் சாதகர்களுக்கு அன்று அதை விளங்கப்படுத்துவதற்கு. அந்த குவியும் இடம்தான் பாபாஜி, அங்குதான் பாபாஜி இருக்கின்றார். அந்த கம்பிகள் தான் ஒவ்வொரு குருமார்களும் உங்களுக்கு கிரியா யோக செயல்முறையை காட்டித்தந்து அதில் பயிற்சி பயணிக்கும்படி உங்களை கூறியிருக்கும் ஒவ்வொரு முறைகளும் ஒவ்வொரு கம்பி என்று எடுங்கள். எல்லோரும் ஒவ்வொரு கம்பிகளால் 3-4 முறைகளால் மேலே ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆரை நோக்கி ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த கம்பிகள் சென்று முடிச்சு போடும் இடத்தில் பாபாஜி இருக்கின்றார். ஆகவே நீங்கள் ஒரு கம்பியால் ஏறுறீர்கள், இன்னொருவர் இன்னொரு கம்பியால் ஏறுகின்றார், இன்னொருவர் மற்ற கம்பியால் ஏறுகின்றார். எல்லோரும் பாபாஜியை நோக்கி போகின்றீர்கள். நீங்கள் ஏறிய கம்பி பாபாஜியின் உடைய குடை கம்பியாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அவர் சொல்லிக் கொடுத்ததைத்தான் நீங்கள் படித்திருக்கின்றீர்கள். ஆகவே பயப்படாது, கீழே குனிந்து பார்க்காது, கீழே இறங்கி மேலே வருவோமா இன்னொரு கம்பி மூலம் என்று யோசிக்காது. அந்த கம்பியையே நீங்கள் பின்பற்றி கொண்டு போனால் பாபாஜியை நோக்கி இறுதியாக நீங்கள் பாபாஜியை அடைவீர்கள். அது இன்னொரு விதமாக அது விளங்கப்படுத்தப்பட்டது. ஆகவே அதையும் இன்றைய சத்சங்கத்தில் மீட்டலுக்கு கொண்டு வருகின்றேன். ஆகவே இந்த கேள்விகள் உங்களுடைய மனதில் வரக்கூடாது, சாதகர்களின் மனதில் வரக்கூடாது. உலகியலில் இருந்தால் அது வரலாம். அவர்கள் கூட இந்த சத்சங்கத்தை கேட்கும் போது எப்படியான இந்த கிரியா யோகா எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, அதில் எப்படியான சஞ்சலங்கள் வரும், எப்படியான கேள்விக்குறிகள் வரும், அவற்றையெல்லாம் தாண்டி என்ன மாதிரி நாங்கள் பாபாஜியை நோக்கி பயணம் செய்ய வேண்டும், அதற்கு பாபாஜியின் குரு அருளும் பரம்பொருளின் திருவருளும் இருக்கின்றது. இந்த ரெண்டும் இருக்கும்போது நாங்கள் பயமில்லாமல் இந்த வழியில் சென்று எங்களுடைய சாதனையை பெருக்குவோம், வாழ்வை உயர்த்துவோம், வாழ்க்கை முறை உயர்த்தும் முறையில் சாதனையை மேலும் பெருக்குவோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு விடை காண உங்களை அழைத்துச் செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமா. இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கேள்வியல் கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் மனதை போல் கேள்வி பயிலக்கூடிய சத்சங்கமாக அமைந்திருந்தது. அதில் மேலாவது கிரியா சாதருடைய கேள்வி, கிரியா பாபாஜி யோக தீட்சியை பற்றியது. கிரியா பாபாஜியின் யோக தீட்சை பயிற்சியானது அக உடலுக்கான பயிற்சி என்றும், உலகில் இருந்து பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை வட்டம் காலம் மியதியை பொறுத்து அமையும் என்பது பற்றிய சிறந்த விளக்கம் தரப்பட்டது. செயலுறையின் முக்கியத்துவமும், உங்களுடைய செயல்கள் தான் விளைவுகளை தருகின்றன என்றும், அதாவது மீண்டும் பிறக்கின்றோம், எனவே நாங்கள் அக உடலுக்கான பயிற்சியை சரியாக செய்ய வேண்டும் என்பது பற்றிய விளக்கம் சிறப்பாக இருந்தது. அதாவது சூக்கும உடலுக்கான பயிற்சி. உங்களது விளக்கங்களுடன் முதலாவது கேள்விக்கு மிக தெளிவான விளக்கம் தரப்பட்டது, மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்து சமயங்கள் பற்றிய கேள்விக்குரிய விளக்கமும் சுருக்கமும் தெளிவாக இருந்தது. அதாவது முழுவதற் சமயம்தான் சைவ சமயம் எனவும், சைவ சித்தாந்தத்தின் படி மையத்தில் இருக்கும் சமயம்தான் சைவ சமயம் என்றும், அந்த சைவ சமயமானது அருகில் நான்கு வட்டங்களை உதாரணம் கொண்டு மிக அண்மையில் உள்ளது அகசமயம் என்றும், அடுத்து புறசமயம் என்றும், அடுத்ததாக அக புறசமயம் என்றும், அடுத்து புறசமயம் என்று தெளிவாக சுருக்கமாக விளக்கப்பட்டது. எல்லா சமயங்களும் சைவ சமயத்தை பற்றி சுட்டி இருக்கும் என்று சொல்லி அதற்கும் சிறப்பான விளக்கம் சுருக்கமாக தந்தது, சிறப்பாக இருந்தது. இறுதியாக மூன்றாவது கேள்வி, கிரியா யோகத்தில் பல குருமார்கள் பல மார்க்கங்கள் உண்டு, அதை பற்றிய சரியான விளக்கம் கேட்டப்பட்டது. அதற்கும் கிரியாயோகத்தில் நான்கு மார்க்கங்கள் உண்டெனவும், அவற்றில் கிரியாயோகத்தில் தீர்த்தமிட்ட பின்போ சற்குரு கிரியாபாபாஜிதம் குரு என்பதற்குரிய விளக்கம் தெளிவாக இருந்தது. பாபாஜி அடைவதற்கு இலவான உதாரணம் கொண்டு வேறு ஒரு விளக்கம் தரப்பட்டது. எனவே இன்றைய மூன்று கேள்விகளுக்கும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் சிறந்த கருத்துக்கள் கிடைக்கப்பெற்றது, மிக சிறப்பாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம். உடமை போல் ரவணையா முடிந்தளவு அந்த சுருக்கத்தை எடுத்து சாதகர்களுக்கு தந்திருக்கின்றார்கள். இருப்பினும் ஒரு சில கருத்துக்கள் அது தவறு இருக்கின்றது, அது தப்பல்ல. இந்த குறுகிய நேரத்தில் அவர் முழுமையான அளவு எடுத்து கொடுத்திருக்கின்றார். ஆகவே சாதகர்கள் எல்லோரும் இந்த சத்சங்கத்தை திருப்பி கேளுங்கள், கேட்டு அந்த விளக்கத்தை முழுமையாக நீங்கள் பெறுங்கள். அது மிகவும் முக்கியமானது என்பதை இங்கு சொல்கின்றேன். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம்
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
வழக்கம் போல் இந்த சத்சங்கம் சிறப்பாக செயல்படுறதுக்கு பாபாஜிக்கு நன்றி. நல்ல அழகாக சமயத்தை பத்தி பாபாஜியினுடைய திருவருளால நல்லா ஒரு ஆணித்தரமான ஒரு பதில கொடுத்தீங்க. அதான் உண்மையும் கூட. நான் சொல்ல உண்மைன்றத அருளாளர்கள் சொல்றாங்க உண்மை. அதனால பிற மதம் வந்து குறைவான மதம் இல்ல. எல்லா மதமும் இறைவனால ஊக்கப்பட்ட மதம் தான். அதுல சைவ மதம் சிறப்பான இடத்துல இருக்குது, சிறப்பு வாய்ந்து இருக்குது. எப்படி சிறப்பு வாய்ந்து இருக்குன்னா, வினையின் பயனாக நல்வினையை தேடி வர்றவங்களுக்கு சைவ சமயம், நல்வினையில இருக்கிறவங்களுக்கு சைவ சமயம் உறுதுணையாகவும் இருந்து அவங்கள மேல்நிலைக்கு கொண்டுட்டு போகுது. அதுதான் சைவத்தினுடைய ஒரு சிறப்பான ஒரு கொள்கை. அதனால அவர்களும் ஒரு காலத்துல இந்த மதத்துக்கு வர்றதுக்கு வேண்டிய முயற்சிகளை செய்வார்கள். அத இறைவன் பால் குருநாதன் பால் அது நடக்கும். அது ஒரு சிறப்பான ஒரு கேள்வி பதில்ல ஒரு சிறப்பான ஒரு பதில் வந்து கொடுத்திருந்தீங்க. ரொம்ப அருமையான ஒரு பதில். அத தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் சைவ மதத்துல நம்ம இருக்கிறது சிறப்புனா, நம்ம வந்து குறைச்சி அடை போட்டி கூடாது, கூட்டி சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சிறப்பான இடத்துல இருக்கிறோம், சிறப்பான யோகத்துல இருக்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சி எல்லா மனிதனுக்கும் தேவை. ஓரடி தாவரங்களுக்கு கூட தண்ணி இல்லைன்னா வாடி போயிருக்கு. அதுக்கு தண்ணி ஊத்துனா அந்த ஒரு அந்த தாவரம் செழிப்பா நிமிந்து நிக்குது. அந்த உணர்வு இயற்கையாவே எல்லாருக்கும் இருக்கு. ஆறு அறிவு படைத்த மனிதனுக்கு அது ரொம்பவும் அதிகமானது. அது சிறப்பு நிலையை இருக்கக்குள்ள சிந்திச்சு அந்த நிலையை உணர்றது ரொம்ப 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 இறைவனுடைய அருள் வேணும். அந்த அருள் நமக்கு சைவ சித்தாந்தத்து மூலியமாகவும் கிரியா யோகத்து மூலியமாகவும் அடிப்படை நல் வினையின் காரணமாக அது நமக்கு கிடைக்குது. இது சைவ சித்தாந்தம் சொல்லுது, சிறப்பு வாய்ந்த ஒரு நிலைய வந்து சொல்லுது. அதே போல யோகம் பயில்ற மாணவர்களுக்கு இடையில சில வினையின் காரணமாக மன சஞ்சலத்தின் காரணமாக சில தாக்கங்கள் ஏற்படும். அப்ப அந்த தாக்கங்கள் வந்து நம்மளை வந்து ஆட்கொள்ளும், அது எல்லாருக்கும் ஏற்படக்கூடியதுதான். அந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம புடிச்சு இருக்கிறதுக்கு வேண்டிய பதில இந்த சத்சங்கம் மூலியமா நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு அறிஞ்சோம். அதுவும் பாபாஜியுடைய திருவருள் தான். அந்த வகையில இந்த சத்சங்கம் அந்த சொற்கள்லாம் வந்து மிகுதியானது, எல்லாருக்கும் ஏற்படும். ஏன்னா உயிர் தானே, துன்பங்கள் வரக்குள்ள எங்கேயாவது எதையாவது ஒண்ணு புடிச்சு கிடிச்சு மேல நம்ம போகணும், எங்கேயாவது அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் என்ற எண்ணங்கள் தான் வரும். அந்த வகையில நம்மள தப்பிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு இயற்கை வந்து ஒரு சரியான இடத்த கொடுத்துருக்குன்றத உணர்ற வைக்கிறதுக்கு அந்த இயற்கை தான் நமக்கு செய்யணும். அந்த வகையில அது ஒரு சிறப்பான கருத்துக்களை இந்த சத்சங்கம் நமக்கு வழங்கியது. அதுக்கு பாபாஜிக்கு நன்றி சொல்லி எல்லாருக்கும் அந்த சிந்தனையில அருள் புகுந்து பணி செய்ய நாம காத்துட்டு இருப்போம். அதுக்கு பாபாஜி அருள் புரிவாயாக. ஓம் கிருப்பிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. வளமை போலவே அந்த சத்சங்கத்தின் மேலதிய சில சுருக்கங்களை அற்புதமாக பாபாஜி பரம்பொருளின் அருளினால் கொண்டு வந்தீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.